ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறைவனையும் அம்பியையும் எடுத்துக்கிட்டா இறைவன் சூரியன்னா அம்மை கதி, சூரியனுடைய கதிர்கள் ஐயா. சோதியே சுடரே, அவன் சோதியாக நின்றால் அம்மா எப்படி இருக்கிறா? சுடராக இருக்கிறார் ஐயா. நம்ம நிறைய ஐயா நம்ம சாஸ்திர நூல்கள் எல்லாத்துலயும் அவள் வந்து எதாவது இருப்பது தெரியும் வரும். ஒளியாக இருப்பது நிறைய இடங்கள்ல பேசப்படுகிறது இல்லையா. அப்படி அவர் ஞான சுடராக அம்மை இருக்கிறார். அதனால நிறைய மதவாதிகள் ஆன்மாவின் அறிவு, நம்ம அறிவை இயங்க வைப்பது யாரு? அறிவு இருக்கு. அறிவு இருந்தா மட்டும் போதுமா? அது இயங்கணும் இல்லையா. இருப்பதே கொஞ்சம் சித்தறிவு, அது வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அதனால அதை இயக்க வேண்டும். அதை இயக்குவது யாரு? இறைவன் எதை வச்சு இயக்குறான்? சிற்சக்தியின் துணை கொண்டு இயக்குகிறான். அதனால சில நம்ம மக்கள்ல, இந்த வர மக்கள்ல மீமாஞ்சகர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மாவுக்கு வினையே அறிவை கொடுக்கும். வினையே அறிவை கொடுக்கும். அதுக்கு ஒன்னும் சிற்சக்தி அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க கடவுள் கொள்கை இல்லாதவங்க. மீமாந்தர்கள் எதுல வராங்க? புற சமயத்துல வராங்க. கர்மகாண்டத்தை மட்டும் ஒத்துக்கொள்போம். ஆனா அவங்க கடவுளை வேதமே சுயம்புன்றாங்க. இப்ப கடவுளை ஒத்துக்கொள்ளனா எப்படி வேதத்தை ஒத்துக்கொள்றாங்கன்னா, வேதம் சுயம்பு, வேதத்தை ஆக்கியவன் யாரும் இல்ல, எந்த கொள்கையை உடையவர்கள். அதனால இப்ப என்ன சொல்றாங்க, ஆன்மாவின் அறிவுக்கு, ஆன்மாவின் அறிவை இயக்குவதற்கு யாரும் அவசியம் இல்ல, வினையே ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும். அது தவறு இல்லையா. அவன் தன் சிற்சக்தியினால் இயக்கினால் ஒளிய, அறிவித்தால் ஒளிய இந்த ஆன்மாவா அறிய முடியாது. நான் பெரிய அறிவாளினா சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அவன் இயக்கினாத்தான் இந்த பெரிய அறிவாளி அறிவுத்தன்மையை வெளிக்காட்ட முடியும் இல்லையா. அதனால அந்த சிற்சக்தியின் துணை அவசியம் அப்படிங்கிற எதுவுமே அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவன் மீமாந்தகரை மறுக்கிறார். அடுத்தாப்புல ஆறுதலன் வரான். அவன் என்ன சொல்றான்? வினையே பயனை கொடுக்கும். என்ன பயன் அடையணுமோ ஆன்மா அதை எது கொடுத்துரும்? வினையே கொடுத்துரும். அவன் சொல்லுவான், அந்த கண்ணுக்குட்டி எப்படி தாய்ப்பசுல தேடி போகுதோ அதுபடி வினை தேடி போயிரும்னு சொல்லுவான். அப்படி அது ஜடப்பொருள். கண்ணுக்குட்டி உயிருள்ள பொருள், வினை என்ன பண்ணது? ஜடப்பொருள். அதை எப்படி தேடி போகும்? அதனால அந்த அவனும் சிற்சக்தியின் துணை அவசியம் இல்லை அடையமா. வினையை ஊட்டு போகணும் எம்பெருமான் தான் இல்லையா. வினையை ஊட்டு போவனோ அவன் தான், வினை பயனை கொடுப்பவனோ அவன் தான். ஆனா அது இல்ல அப்படிம்பாங்க யாரு? ஆறுதவன். அந்த கருத்தையும் மறுத்து அவ்வினையை சிற்சக்தியின் மூலமாக தான் அவன் ஊட்டுகிறான் இல்லையா. அவள் தான் நமக்கு விரதான சக்தியா இருந்து இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி 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 ஊட்டுகிறார். அதுதான் அடித்து அடித்து இன்பத்தையும் துன்பத்தையும். அப்புறம் சிற்சக்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அக்காரம். அக்காரம்னா இனிப்பு. முதல்ல என்ன செய்வா? அடித்து அடித்து அந்த மலத்தை போக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றா? அக்காரத்தை ஊட்டுகிறார். அதனால சிற்சக்தியினுடைய துணை தேவை, அவள் உண்டு. அடுத்தாப்புல இந்த மூணாவது தர்க்க மதத்தா இருக்காங்களே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவு, அதனுடைய அறிவே அறிவே எல்லாத்தையும் கொடுத்துரும். அதை இயக்கணுங்கிறது ஒருத்தர், அதை இயக்குவதற்கு ஒருத்தர் அவசியம் இல்லை என்று சொல்வார். அதையும் மறுத்து சிவசக்தி என்பது உண்டு, போது, அவனுடைய அவனும் அவனுடைய ஒளிக்கதிருமாக இருக்கும். அதான் திருமறையில அரிதரு கண்ணியாலை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார். இந்த உயிருக்கு அருளை வழங்க வேண்டும் என்றால் அவன் என்ன பண்றான், அரிதரு கண்ணியாலை ஒரு பாகமாக வைத்து வரான். ஏன் அம்மைய ஒரு பாகமாக வைத்து வரான், இந்த உயிருக்கு அருளை வழங்க வேண்டும். அவ வரலனா உயிருக்கு அருள் வழங்க முடியாது. அப்ப எந்தவித செயல்பாடும் அங்க இயக்கங்கள் எல்லாம் நின்றுவிடும் இல்லையா. அதனால சிற்சக்தி உண்டு என்பது இவ்வளவு மதத்தாரை மறுத்து என்ன சொல்றார், போது ஏது, போதுனா சுடர், சுடர் என்பது உண்டு, அந்த சுடர் என்பது சிற்சக்தியை குறிக்கும் என்று சொல்கிறோம். அடுத்தாப்புல கண் ஏது அப்படின்பார். பொதுவா கண்ணினுடைய தன்மை என்னது, பகல்ல ஒளியில் ஒளியாக இருக்கும், இருளில் இருளாக. கண்ணு படிகம் இதெல்லாம் இந்த தன்மை பொருட்கள்லாம் எப்படி எல்லிடத்தில் எல்லும் அல்லிடத்தில் அல்லுமாக இருக்கும் இல்லையா. இருளில் இருளாகவும் ஒளியில் ஒளியாகவும் இருக்கும். ஆன்மா எப்படிப்பட்டது, பாசத்தை சார்ந்த வழி பாசமாகவும் அருளை சார்ந்த வழி அருளாகவும் இருக்கும். அதனால எவ்வாறு கண் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறதோ அவ்வாறு சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது இந்த ஆன்மா இல்லையா. அதனால கண்ணுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இணைப்பு இல்லையா. அதுக்கப்புறம் ஒளியால் காட்ட பொருளை காட்ட காண்பது கண், ஒளி வந்து பொருளை காட்ட காண்பது கண். இப்ப நான் கண்ணுல நமக்கு நல்ல ஒளி இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, அதுல ஒரு புத்தகம் வைக்கப்பட்டுள்ளது, நம்ம அந்த புத்தகத்தை எடுக்க முடியுமா, நம்ம சட்டம் பேசலாம், ஏன் கண்ணுலதான் ஒளி இருக்க, அப்புறம் எடுத்து அந்த புத்தகம் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சட்டம் பேச முடியுமா, ஒன்னும் பேச முடியாது. அப்போ ஒளி காட்டினால்தான், ஏற்கனவே ஒளி இருந்தாலும் கண் காண முடியும், ஒளி இல்லைன்னா கண்ணால் காண முடியாது. அதுபடி இதுக்கு ஏற்கனவே அறிவு இருந்தாலும் எம்பெருமான் இயக்கினால்தான் காட்டினால்தான் இந்த ஆன்மாவால் எதையும் காண முடியும், எதையும் அறிய முடியும். அதனால இந்த ரெண்டு ஒற்றுமைகளையும் வைத்து, இது கொஞ்சம் கடினமானது வேணா குறிப்பு எடுத்துக்கிடுங்க, போது இந்த கண் ஏதுன்னு ஏன் சொல்றாருன்னா, கண் ஏது கண் என்ற இதுல ஆன்மாவை எப்படி சுற்றுறாருன்னா, கண் இருளில் இருளாகவும் ஒளியில் ஒளியாகவும் இருக்கக்கூடிய தன்மையுடையது. இவ்வாறே ஆன்மாவும் பாசத்தை சார்ந்த வழி பாசமாகவும் அருளை சார்ந்த வழி அருளாகவும் இருக்கக்கூடியது. அப்புறம் ஒளியின் துணையால் ஒளியின் துணையால் காண்பது கண், அவ்வாறே திருவருளின் துணையால் இயங்குவது ஆன்மா. அவ்வாறே திருவருளின் துணையால் இயங்குவது ஆன்மா. எனவே கண் என்ற சொல்லால் ஆன்மாவை உணர்த்துகிறார். அப்புறம் இருளாம் வெளி என்று ஒரு சொற்றொடரை கையாளுகிறார். இருளாம் வெளி, வெளிக்கு வந்தாச்சு ஆனா எப்படி இருக்கு, இருளார் அது எந்த நிலைனா சகல நிலை. மாயையாகிய விளக்கு கொடுக்கப்பட்டாலும் நல்ல பூரணமான வெளிச்சம் இல்ல, விடிவாமளவும் விளக்கு, அவ்வளவுதான் அந்த மாயை இல்லையா. விடிவாமளவும் விளக்கு போன்றதுதான் அந்த மாயை. அப்ப அந்த சகல நிலையில பூரணமான ஒளியோடு எதையும் பார்க்க முடியாது, பூரணமான ஒளியில் இருக்க முடியாது இல்லையா. அதுல அப்ப என்னதும் கலந்துருக்கு, இருளும் கலந்துருக்கு, ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் அவ்வளவுதான். அப்ப அந்த நல்ல தெளிவான ஒளி இல்லாததுனால முழுமையான விளக்கம் அங்க இருக்காது, மயக்கமும் இருக்கும் சிறிது விளக்கமும் இருக்கும். அதன மாயை மயக்கமும் செய்யும் அண்டை, மயக்கமும் சொன்னாரு, ஏன் மயக்கம் செய்யும் அண்டேன்னு சொல்லக்கூடாது, மயக்கமும் செய்யும் அண்டேன்னு சொல்றாரு, மயக்கமும் செய்யும் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் மயக்கம் செய்யாதா, விளக்கமும் செய்யும் மயக்கமும் செய்யும், அதான் அதனுடைய பொருள். மயக்கமும் செய்யும்னா விளக்கமும் செய்யும், மயக்கமும் செய்யும். ரெண்டு தன்மையும் அது உண்டு. அதாவது அது விளக்க கொடுத்தோன்னா பூரணமான வெளிச்சம் கிடையாது, அதனால பூரணமான விளக்கம் அங்க கிடையாது. மயங்குது இதனால இருட்டா இருக்கிறதுனால, நல்ல தெளிவான வெளிச்சம் இல்லாதனால பொருளை உள்ளவாறு உணர்தல் முடியாது. அது விளக்கு மருதனை சூரிய வெளிச்சத்துக்கு ஈடாகுமா? அதனால வெடிவாமளவும் விளக்கு போன்ற மாயை இந்த ஆன்மாவுக்கு கூடிய நிலையாகிய சகல நிலையை என்ன சொல்ற? இருளா வெளி. அந்த ஆணவ இருள் சகல நிலையில் முழுவதுமாக நீங்கவில்லை. ஆணவ நிலையில் என்ன, சகல நிலையில் ஆணவ இருள் முழுமையாக நீங்கவில்லை. அதனால அது என்ன சொல்ற? இருளாம் வெளி. இருளாம் வெளின்னு சொன்னதுனால இன்னொரு வெளி இருக்கு, அது என்ன வெளி? ஒளியாம் வெளி. இருளாம் வெளின்னு தனியா பிரித்து சொன்னதுனால இன்னொரு வெளி என்னது? ஒளியாம் வெளி. அது என்ன நிலை? சுத்தம். ஒளியாம் வெளி என்பது இருளாம் வெளி என்பதனால் ஒளியாம் வெளி என்ற ஒரு நிலையும் உண்டு என்பது பெறப்படுகிறது. ஒளியாம் வெளி என்ற நிலையும் பெறப்படுகிறது, அது சுத்த நிலையை குறிக்கிறது. இங்க இப்ப பரிபூரணமான ஒளி, இப்ப என்ன இருக்கு? இருளே இருளெல்லாம் ஒளித்து கொண்ட பரிபூரணமான ஒளி. அதில் ஆன்மா என்ன பண்ணுது? சிவத்தோடு இணைந்த நிலை. சிவத்தோடு இணைந்த நிலை அதான் எனது ஒளியாம் வெளி, சுத்த நிலை. ஒளியாம் வெளி என்பது சுத்த நிலை, இருளாம் வெளி என்பது சகல நிலை. சகல நிலை அடுத்தாப்புல என்ன சொல்றார்? இரவு ஏது அப்படின்பார். இரவு என்றால் கேவல நிலையை குறிக்கும். இது முழுமையான இருட்டு, முழுமையான இருட்டு. மாயையாகிய விளக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை, முழு இருட்டுல இருக்கு. அதனால அது என்ன நிலை? கேவல. பெருமானை இந்த எல்லா உலகங்களையும் காத்து எல்லா வையங்களையும் காத்து வருகின்றான் இல்லையா? அவனை எல்லா உலகங்களையும் படைத்து காத்து வருகின்றான். இப்படி நீ காத்து வருகின்ற இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் உய்யும்படி இந்த கொடியேற்றத்தின் உண்மையை உணரும்படி கொடி கட்டினே அப்படிங்கிற, கொடி ஏற்றினே அப்படிங்கிற. முதல்ல என்னது? பொருளா பொருள் ஏது? பொருளா பொருள் என்றால் என்னது? சிவம். சிவம் ஏதுனா சிவம் உண்டு. அதுக்கப்புறம் போது ஏது? போது என்பது சிற்பி. அப்புறம் கண் ஏது? கண் என்பது ஆன்மா. அப்புறம் இருளா வெளி ஏது? அப்புறம் இருளாமலி என்பது சகலம். அப்புறம் இரவு ஏது? அது கேவலம். சுத்த நிலை ரெண்டிலிருந்து ஊகித்து அறிந்து கொள்ள வேண்டும். அருளாளா சுந்தர பெருமான் அழைப்பார். பித்தா பிறைசூடி எப்ப அழைக்கிறார்? தன்னை தடுத்தாட்கொண்ட போது அழைக்கிறார் இல்லையா? எதுல? இந்த மாயையாகி இந்த உலகத்தின் மயக்கத்திலிருந்து தடுத்தா. அப்பவே சொல்லிதான் வச்சிருந்தார், அப்பா மண்ணுலகத்துக்கு போய் சொல்றாயே அது முழுவதுமாக மயக்கம் செய்யுமே, நாங்க போய் என்ன செய்வேன், உன்னை மறந்துடுவேனே, அது என்னை உன்னை மறக்க செய்துவிடுமே என்று வருந்துகிறார். அதுக்கப்புறம் நல்ல இந்த உலகத்தினுடைய தன்மையை நல்லா புரிந்து கொண்டமையினால அங்க வச்சே கேட்டுறார், சுவாமி அப்படி நான் மயங்கும் பொழுது நீ வந்து என்னை தடுத்தா கொள்ளது. ஏன்னா மயங்கிட்டம்னா நான் என்ன பண்றேனே எனக்கு தெரியாது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? நீ வந்து என்னை. அதனாலதான் இவர் மயங்கி திரியும் பொழுது இவர் கல்யாணம் பண்ண வேண்டியது அனந்திதியையும் கமலினியையும் தான் கல்யாணம் பண்ணணும். இது வேறொரு கல்யாணம். அதனால வந்து என்ன பண்றார்? அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆட்கொள்கிறார். அப்ப என்ன சொல்றார்? அருளாளா. அதுபடி இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் இந்த மயக்கத்தில் இருந்து தீர வேண்டும் என்ற அந்த கருணையினால் சுவாமி எப்படி அழைக்கிறார்? அருளாளா. ஒவ்வொரு பாட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த அருள் விளையாடு. மாதேஸ்வரத்தனுடைய அந்த முதல் பாட்டுல என்ன பார்த்தோம், அருள் கூடும்படி தங்கினேன். இந்த பாட்டுல அருளாளா உறவா நீ அத்தோடைய அப்படிங்க கோபுர வாசலே, கோபுர வாசல்ல மனம் ஒன்றியாச்சுன்னா அதான் சூழலிக்கம் இல்லையா. கோபுர வாசல்ல, கோபுர வாசல் என்னது, அவனுடைய சூழலிங்கம். அங்கேயே மனம் ஒன்றியாச்சுன்னா அடுத்தாப்புல என்ன பண்ணுவோம், அவனுடைய ஆன்ம போதத்தை எல்லாம் அந்த பலிபீடத்துல பலியிருக்கும். அதனால அந்த கோபுர வா கொடியேற்றதும் எங்கதான், கொடிமரமும் எங்க இருக்கும், பலிபடத்துக்கு அடுத்தாப்புலதான் இல்லையா. அதனால அந்த அப்பா நீ புறந்து காத்த வையத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இந்த கொடியேற்றத்தினுடைய முறைகளை உணர்ந்து தன் ஆன்மபோதத்தை பலியிட்டு இல்லையா, தன் ஆன்மபோதத்தை, ஆன்மபோதம் தான் என்ன, நான் எனது இந்த தன்மைகளை எல்லாம் பலியிட்டு உன் திருவருள் சேர அருள் புரிவாயாக என்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முழுக்க இந்த ஆன்மாக்கள் மேல உள்ள அருள். உன் கோபுர வாசலில் கொடி ஏற்றினேன், கொடி கட்டினேன் என்கிறார். முதல்ல யார பார்த்தோம், முதல்ல இது கடவுள் இல்லை என்று சொல்றது, அது யாரெல்லாம், நிறைய பேர் உண்டு, அதெல்லாம உலோகாயதர் பௌத்த சமணர். உமாபதி சிவத்தின் மறுப்பிற்கான சொல் முதல் இது வந்து லோகாயுதன் பௌத்தம், பௌத்த ஆறுகத சமணர் பொருளா உண்டு. ரெண்டாவது, ரெண்டாவது யாரு, மீமாஞ்சகர். வினையே அதன் பலனை தரும், வினையே அதன் பலனை தரும், வினையே ஆன்மாவுக்கு அதன் பலனை தரும். சிற்பக்தி என்பது வினையே அறிவை தரும், அறிவை தருங்கிறது மீமாஞ்சகர், பயனை தருங்கிறது ஆறுகரம். அப்ப அறிவை தரும் போட்டுருங்க. இது வந்து என்னது, வினையே எல்லாம் ஒண்ணுதான், எப்படினாலும் அவங்க சிற்பக்தி வந்து தேவையில்லைங்கிறாங்க. வினையே போதும், வினையே அறிவை தரும், சிற்சக்தி தேவையில்லை. சிற்சக்தி என்பது இல்லை, தேவையில்லைங்கிறதுல சிற்சக்தி என்பதே இல்லை, சிற்சக்தி என்பதே இல்லை, அதான் அவருடைய கொள்கை. அப்புறம் மூணாவது தர்க்க மதத்தார், ஆன்மா மனத்தோடு கூடிய வழி அறிவு பெறும். அறிவு எங்க இருந்து பெற முடியும், சிற்சக்தி துணை இல்லாம இல்லையா. அதுவும் என்ன அர்த்தம்னா சிற்சக்தியின் துணை தேவையில்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஆன்மா அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, மூணாம் சூத்திரத்துல, மூணு சூத்திரமும் நாலாம் சூத்திரத்துல ஆரம்பம் சேர்ந்து ஒரு ஏழு பேர் வராங்க. இந்த ஏழு பேரையும் மறுக்கிறான். யாரெல்லாம், முதல்ல சூனிய ஆன்மவாதி, சூனிய ஆன்மவாதி, சூல தேக ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி, பிராண தேக பிராண ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி. இந்திரியத்துக்கு அப்புறம் தான் பிராணன் வருவான். சரி பரவாயில்ல, எப்படிப்பட்டாலும் பரவாயில்ல. இந்திரிய ஆன்மவாதி, அப்புறம் பிரம்ம ஆன்மவாதி, பிரம்மமே ஆன்மா என்று சொல்லுவான். பிரம்ம ஆன்மவாதி, சமூக ஆன்மவாதி, இவற்றின் சமூகமே ஆன்மா என்று சொல்பவன் சமூக ஆன்மவாதி, அப்புறம் அந்தக்கரண ஆன்மவாதி, அந்தக்கரணங்களே ஆன்மா என்று சொல்பவன் அந்தக்கரண ஆன்மவாதி. முதல் மூணாம் சூத்திரத்துல ஏழு பேரு, நாலாம் சூத்திரத்துல அந்த கரணவாதி வரும். எல்லாரும் வந்தாச்சு இல்ல, அதுல இந்த கொள்கைதான் சூனியம். இத நம்ம இங்க வருத்தது சூனியமே ஆன்மா, தூக்கும தேகமே ஆன்மா, அதனால கொள்கை எழுத வேண்டாம். சூல தேகமே ஆன்மா, ஏன்னா பொதுவான கொள்கை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை வேறுபடுது. அவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மட்டும்தான் என்ன இருக்கிறார், ஆன்மா என்பது ஒரு தனி இவற்றினுள் ஒன்று அல்ல. அதுக்கப்புறம் அந்த உதாரணத்தோட இணைத்து கண் ஏது இல்லையா, கண் ஏது. அப்புறம் ஒண்ணு நாலாவது ஐக்கியவாதம், நாலாவது ஐக்கியவாதம், ஐக்கியவாத செய்வர். அவர்கள் எதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க? கேவல நிலையை, ஆணவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால கேவல நிலையையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அவருடைய கொள்கை ஆணவமலம் கிடையாது, ஆணவமலம் கிடையாது, அதனால கேவல நிலை என்பதும் கிடையாது. ஆன்மாவுக்கு கேவல நிலை என்பதும் கிடையாது. அத அவர் என்ன சொல்றார்? இரவு உண்டு, இரவு உண்டு. சுவாமியுடைய சொல் என்னது? இரவு உண்டு, அதாவது கேவல நிலை உண்டு. இன்னும் கொடியேற்றத்துல என்னென்ன எது எதை குறிக்குங்கிறத நம்ம இன்னொரு அடுத்த வகுப்புல பார்ப்போம்.